மே 18 என்பது தமிழர் வாழ்வியலில் மறக்கப்பட முடியாத ஒரு துயர நாள். அதே நாளில் அதற்கு முன்னர் நிகழ்ந்தேறிய வரலாற்று பதிவுகளை நாங்கள் புரட்டி பார்ப்பது பொருத்தமாக அமையுமல்லவா? அதன் ஒரு அங்கமாக வன்னி ஊடக வரலாற்றில் தனியிடத்தை பெற்றிருந்த புலிக்குரல் தோற்றம், அதை எதிர்கொண்ட சவால்கள், அதன் இறுதி பயணம், அதன் வீச்சு, இவையெல்லாம் எல்லோரும் அறிந்தவை. அறியாமல் இருந்தவர்கள் நிச்சயமாக அறிய வேண்டியது உண்மை. இந்த புலிகளின் குரல் எதிர்கொண்ட சவால்கள் ஏராளமானவை. அதனை நாங்கள் இந்த வழியில் மேலோட்டமாக பார்க்கலாம்.
கலந்து வந்தலைவாய் காலையும் மாலையும் வா நாம் வளர பாலை வனத்தினில் நீர் சூனை போல் கலை பாலை பொழிந்திட நாம் வளர கீதம் ஒலிக்குது காலையிலே இளவேதம் இசைக்குது காதினிலே நாதம் எழுப்பிடும் புலி குரலி தினம் நாங்கள் சுவைத்திடும் மறு குரலி கீதம் ஒலிக்குது காலையிலி இளவேதம் இசைக்குது காதினிலே
ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1990 கார்த்திகை 21 நாள் அன்று பொலிக்குரல் வானொலி தேசத்தலைவனால் தொடக்கி வைக்கப்பட்டது. மாவீரர்களின் செய்தி சொல்லும் குரலாக தொடக்கி வைக்கப்பட்டது அன்று இந்த புலிகளின் குரல். கார்த்திகை 27. இந்த கார்த்திகை மாதத்திலே 21 நாள் தொடக்கம் 27 நாள் வரை சிறப்பு ஒலிபரப்புகள், அதாவது தமிழீழ மாவீரர் வாரம். இந்த வாரத்திலே சிறப்பாக ஒலிபரப்புகள் நடக்க வேண்டும் என்று செய்திகளும் மாவீரர்கள் நினைவுகளையும் தாங்கிய கவிதைகளோடு புலிகளின் குரல் முதல் 1990 ஆண்டு கார்த்திகை 21 நாள் தான் தொடக்கி வைக்கப்பட்டது. ஜால் குடாநாட்டினை முதன்மையாக கொண்டு அன்றைய கால பகுதியில் விடுதலை புலிகளின் செயற்பாடுகள் காணப்பட்டன. யாழ்ப்பாணத்தில் மக்கள் சரிந்து வாரும் நிலையிலே ஜாழ் கோட்டைக்கு அருகில் வைத்து பண்பலை 98 அதிர்வண்ணில் தான் புலிகளின் குரல் வானொலி இயங்கத் தொடங்கியது. ஆம், தமிழீழ விடுதலையினை சீர்குலைக்கும் நோக்கில் சில தீய சக்திகளின் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் நாசகார வேலைகளுக்கு மத்தியிலும் புலிக்குரல் தனது செயற்பாட்டினை மக்கள் மத்தியில் முன்னெடுத்துச் சென்றது. ஒடுக்கப்பட்ட தமிழ் மக்களின் உரிமை குரலாக, எதிரியின் பொய்மைக்கு எதிரான உண்மை குரலாக ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்ற எங்கள் தேச தலைவனின் விருப்பத்துக்கு செயற்பட்டு கொண்டிருந்தது புலிகளின் குரல். தமிழீழ போராட்டத்தை ஒடுக்க சிங்கள அரசு எத்தனையோ முயற்சிகளை மேற்கொண்டு தோல்வியையே கண்டது அன்று. தமிழ் மக்களின் விடுதலையினை மக்களுக்கு தெளிவுபடுத்தும் நோக்கிலே புலிகளின் குரல் வானொலியில் பல்வேறு நிகழ்ச்சிகள், மக்களுக்கான கருத்துக்கள் இந்த ஊடகத்தின் ஊடாக முன்னெடுக்கப்பட்டது. அந்த வகையில்தான் தமிழ் மக்களின் கலை கலாச்சார தொன்மைகளையும் வரலாறுகளையும் பண்பாடுகளையும் எடுத்துக்கூறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் வானொலியில் ஒலிபரப்பப்பட்டன. இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக 1000 பேர் பயனடைந்தார்கள். 1000கணக்கானோர் வானொலிக்கு உள்வாங்கப்பட்டார்கள். பல எழுத்தாளர்கள் கவிஞர்கள் உள்வாங்கப்பட்டார்கள். இந்த வானொலி அந்த எழுத்தாளர்களையும் கவிஞர்களையும் வளர்த்தெடுத்தது. இந்த வானொலி நிகழ்ச்சிகளால் 100கணக்கான குடும்பங்கள் மாற்றம் பெற்றன. மாற்றம் என்ற நிகழ்ச்சியால் மாற்றமடைந்த குடும்பங்கள் ஏராளம். பல்வேறு கருத்துக்கள் கொண்ட நிகழ்ச்சிகளை புலிகளின் குரல் தொடர்ந்தும் ஒலிபரப்பி தன்னை வளர்த்து கொண்டது என்பது உண்மை. உண்மையின் குரலாக அது ஓங்கி ஒலித்ததும் என்பதும் உண்மை. யாழ்ப்பாணத்தை 1994 ஆண்டு சூரிய கதிர் படை நடவடிக்கை மூலம் வல்வளைப்பு செய்த சிங்களப்படை அங்கிருந்த 500,000 மக்களை ஓரிரவில் வெளியேற்றினார்கள். இந்த வேளையிலும் மக்களிற்கான ஒரு ஊடகமாக புலிகளின் குரல் செயற்பட்டு கொண்டிருந்தது. மக்களுக்கான ஊடகமாக புலிகளின் குரல் தன்னை வெளிப்படுத்தி அந்த மக்களோடு மக்களாக இடம்பெயரவும் அது தொடங்கியது. ஒலிபரப்பு நிலையத்தினை இடம்பெயர்ந்து ஒரு நாள் கூட இடைநிறுத்தாது ஒலிபரப்பு நடந்து கொண்டுதான் இருந்தது. இடைவிடாது பனை மரங்களிலும் பாரிய உயர் மரங்களிலும் தனது கோபுர செயற்பாடுகளை மேற்கொண்டு அந்த பணியாளர்களும் பொறுப்பாளரும் புலிகளின் குரலை இடைவிடாது நிறுத்துவதற்கு பெரும் பாடுபட்டார்கள். இடம்பெயர்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கான ஊடகமாக செயற்பட்டு கொண்டிருந்த புலிகளின் குரல். யாழ்ப்பாணத்திலிருந்து விடுதலை புலிகளின் அனைத்து செயற்பாடுகளும் வன்னிக்கு மாற்றப்பட்ட போது அதுவும் இடம்பெயர்ந்தது. கிளிநொச்சி பகுதிக்கு புலிகளின் குரலின் நிறுவன செயற்பாடுகள் மாற்றம் பெறுகின்றன. கிளிநொச்சி பகுதியிலிருந்து செயற்பட்டுக் கொண்டிருந்த புலிகளின் குரல் ஸ்ரீலங்கா படையினரின் வல்வளைப்பு காரணமாக மக்களும் வானொலியோடு இடம்பெயர்ந்து மாங்குளம் பகுதியிலே சிறித காலம் இயங்கியது. இவ்வாறு பல்வேறு துன்பங்களையும் இடர்களையும் சந்தித்து பல பொருட்கள் இழப்புகளையும் ஊடகத்துக்கான இலத்திரனியல் பொருட்களின் இழப்புகளுக்கு மத்தியிலும் புலிகளின் குரல் மக்களுக்கான கருத்து ஊடகமாக இடைவிடாது செயற்பட்டு கொண்டிருந்தது. வானொலியை தகர்ப்பதற்கு ஸ்ரீலங்கா படைகள் வான்குண்டு வீச்சுக்களை நடத்தின. அப்படியிருந்தும் பணியாளர்கள் காயமடைந்து அங்கே பணியாற்றும் போராளிகள் வீரச்சாவடைந்தும் புலிகளின் குரல் வானொலி தொடர்ந்தும் தன் சேவையை இடைவிடாது நிறுத்தாது தொடர்ந்தும் ஒலிக்க விட்டு கொண்டிருந்தது. இப்படியாக பல்வேறுபட்ட இடர்களுக்கு மத்தியில் ஒலிபரப்பு தளத்தை மாற்றி மாற்றி ஒட்டு சுட்டான் கூழாமுடிப்பு பகுதியிலே உள்ள உயரமான இடத்திலே தனது ஒலிபரப்பு நிலையத்தினை மீண்டும் தொடர்ந்தது புலிகளின் குரல். இருந்தும் இழப்புகளை எதிர்கொண்டு இடைவிடாது மக்களுக்கு கருத்து சொல்லும் செயல்களில் புலிகளின் குரல் வானொலி தொடர்ந்தும் செயற்பட்டது. அங்கும் ஸ்ரீலங்கா அரசபடையின் தாக்குதல்களுக்கு உள்ளானது. சமாதானம் வரையான காலப்பகுதியில் பல்வேறு தாக்குதல்கள் புலிகளின் குரல் வானொலியை நோக்கி நடத்தப்பட்டது. 10 மேற்பட்ட வான் தாக்குதல்களுக்கு உள்ளான போதிலும் அதன் பணி இடையறாது தொடர்ந்து நடைபெற்றது. சமாதான காலத்தில் புலிகளின் குரலின் வளர்ச்சியில் அடுத்த படியினை எட்டுகிறது. புலிகளின் குரல் தனது வளர்ச்சியின் அடுத்த படியை எட்டுகிறது. பல்வேறுபட்ட வளர்ச்சிகளை கொண்டு தாயகத்தின் அனைத்து பகுதிகளிலும் புலிகளின் குரல் வானொலி பண்பலையில் ஒலிபரப்பாகிறது. திருகோணமலை வெறுகல் கல்லடி என்ற இடத்திலே நூல் ஒலிபரப்பு நிலையம் அமைக்கப்பட்டு அங்கிருந்து கிழக்கிற்கு வானொலி செயற்பட்டு கொண்டிருந்த போது ஸ்ரீலங்கா அரசின் பயங்கரவாத செயல்கள் காரணமாக பணியை இடைநிறுத்தி மீண்டும் வன்னியில் இருந்து கொண்டு விரிவுபடுத்தப்பட்ட ஒலிபரப்பு தொழில்நுட்ப வசதிகளோடு தொடர்ந்தும் இயங்கிக் கொண்டிருந்தது. 2005 தொடக்கத்திலிருந்து புலிகளின் குரல் புலம்பியர் மக்களும் கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வளர்ந்து செல்லும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்றாற்போல் புலிகளின் குரல் வானொலியும் தன்னை வளர்த்து கொண்டு இணையதளத்தில் ஏறி உலகம் முழுவதும் ஒலித்து பல நிகழ்ச்சிகளையும் செய்திகளையும் உடனுக்குடன் பதிவேற்றம் செய்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் விடுதலை புலிகளின் உத்தியோகபூர்வ வானொலியாக தமிழில் விடுதலை புலிகளின் அறிவிப்புகள் உள்ளிட்ட களமுனையில் எதிரி மீதான தாக்குதல்கள் போராளிகளின் வீரச்சாவு என்பனவற்றை உறுதிபட மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருந்த போது வன்னியிலிருந்து தனது சேவையினை விரிவுபடுத்தும் நோக்கில் கொக்காவில் பகுதியில் வானொலி ஒலிபரப்பு தளத்தை அமைத்து செயற்பட்டு கொண்டிருந்த போது 2006 செப்டம்பர் 18 புலிகளின் குரலின் கொக்காவில் ஒலிபரப்பு கோபுரம் உள்ளிட்ட ஒலிபரப்பு நிலையம் தகர்த்து அளிக்கப்படுகிறது. இந்த தாக்குதல் சம்பவம் புலிகளின் குரல் நிறுவனம் மீது நடத்தப்பட்ட 11வது நேரடியான தாக்குதல். 2007 கார்த்திகை 27 மாவீர நாள் ஒலிபரப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மாலை இடம்பெறும் தலைவர் அவர்களின் மாவீர நாள் உரையினை தடுக்கும் நோக்கில் கிளிநொச்சி 158 கட்டை பகுதியில் அமைந்திருந்த வானொலியின் நடுவு பணியகம் மீது ஸ்ரீலங்கா அரசபடையின் கிபிர் விமானங்கள் மிக மோசமான தாக்குதலை நடத்தின. இந்த வான் தாக்குதலில் புலிகளின் குரலின் பணியாளர்கள் படுகாயமடைந்து சாவினை தழுவிக்கொண்டார்கள். இந்த தாக்குதலில் அறிவிப்பாளராக இருந்த இசைவெளி சம்பியன், பொறியியல் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் லிம்பியோ தர்மலிங்கம் ஆகியோர் நாட்டு பெற்றாளர்களாக சாவி தழுவிக்கொண்டார்கள். ஸ்ரீலங்கா வான்படையின் தாக்குதல் நடத்தப்பட்ட போதிலும் ஆனால் அந்த ஒலிபரப்பில் தடங்கள் எதுவும் ஏற்படவில்லை. அறிவிப்பாளர்கள் படுகாயமடைந்த நிலையிலும் வானொலி ஒலிபரப்பு தொடர்ந்தும் ஒலித்து கொண்டிருந்தது. மாவீரர் நாள் உரை குறித்த நேரத்தில் ஒலிபரப்பாகியது. இதன் பின்னான காலத்தில் எதிரியின் வல்வளைப்புக்கு மத்தியிலும் கொக்காவில் பகுதியில் உள்ள கோபுரத்தை கலற்றி எடுத்து அங்கிருந்து வேறு பகுதிக்கு கொண்டு செல்வதற்கான பணியிலே ஏனைய போராளி மற்றும் பணியாளர்கள் 2008 செப்டம்பர் 12 அந்த கோபுரம் கலற்றும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது சாவை தழுவிக்கொண்டார்கள். இந்த சம்பவத்திலே போராளி லெப்டினன்ட் இசையரசன், நாட்டுப்பற்றாளர் விக்னேஸ்வரன் ஆகியோர் வீரச்சாவை தழுவிக்கொண்டார்கள். பல்வேறு நெருக்கடிகளுக்கும் உயிரிழப்புகளுக்கும் மத்தியில் கிளிநொச்சியின் பல இடங்களில் நகர்த்தப்பட்ட ஒலிபரப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. கரடிப்போக்கு சந்திக்கு அண்மித்த பகுதியில் 2 பரந்தன் பகுதியில் 2 புலிகளின் குரலின் ஒலிபரப்புகள் ஸ்ரீலங்கா படையின் அச்சுறுத்தல்கள் மத்தியிலும் மாற்றப்பட்டு ஒலிபரப்பில் தடங்கள் ஏற்படாமல் ஒலிபரப்பாகியது. ஸ்ரீலங்கா அரசின் அச்சுறுத்தல்கள் காரணமாக விசுவமடு தொட்டியடி பகுதிக்கும் புலிகளின் குரல் ஒலிபரப்பு மாற்றப்பட்டது. பின் 2008 மாவீரநாள் ஒலிபரப்பினை அங்கிருந்து மேற்கொண்டது. இந்த நிலையில் 2008 மாவீரநாள் உரை மக்களை சென்றடைய விடாது பரந்தனில் இருந்த புலிகளின் குரலின் ஒலிபரப்பு நிலையம் மீதும் ஸ்ரீலங்கா வான்படையால் தாக்குதல் நடத்தப்பட்டது. எதிரியின் பல்வேறு தாக்குதல்களுக்கு முகம் கொடுத்து புலிகளின் குரல் வானொலியின் பொறுப்பாளரின் திட்டமிடலின் அடிப்படையில் தாக்குதலிலிருந்து அன்று புலிகளின் குரல் தப்பித்துக் கொள்கின்றது. வன்னி மீதான போர் நடவடிக்கை காரணமாக ஸ்ரீலங்கா படையினர் தொடரான வல்வளைப்பினை மேற்கொண்டிருந்த காலப்பகுதியில் மக்களுக்கு ஆறுதலாக புலிகளின் குரல் வானொலி மட்டுமே செயற்பட்டது. விஸ்வமடுவிலிருந்து இடம்பெயர்ந்த வானொலி உடையார்கட்டு சுதந்திரபுரம் தேவிபுரம் இரணைப்பாலை என்று நகர்ந்து நகர்ந்து இடைவிடாத இடம்பெயர்ந்த மக்களுக்கு உறவு பாலமாக செயற்பட்டு கொண்டிருந்தது. காணாமல் போனவர்களை தேடி கண்டுபிடிக்கும் பணியில் புலிகளின் குரல் மும்முரமாக செயற்பட்டது. மரங்களிலே ஒலிபரப்பு கோபுரமாக கட்டப்பட்டு அறிவிப்பு நடைபெறும் இடமும் செய்தி தொகுக்கும் இடமும் ஒரே இடமாக மாறிய நிலையையும் புலிகளின் குரல் எதிர்கொண்டது. ஒலிபரப்பிலே பாடல்கள் ஒலிபரப்பாகி கொண்டிருந்த போது செய்தி தகவல்கள் பெற்றுக்கொள்ளப்படும். அறிவிப்பு இடம்பெறும்போது அந்த இடத்தில் அமைதி பேணப்பட முயற்சி செய்யப்பட்டாலும் போரின் ஒலி அந்த இடத்தில் வந்து சேர்வதை தவிர்க்க முடியாதிருந்தது. ஒலிபரப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதும் குண்டு தாக்குதலால் இறைகணை தாக்குதல்களின் ஒலி அந்த புலிகளின் குரல் வானொலிக்குள்ளால் வெளிவரத்தான் செய்தது. இதனை விடவும் புலிகளின் குரலின் ஒலிபரப்பு கலையகமாக ஒரு சிறிய வாகனத்தை கூட பயன்படுத்திய நிகழ்வு கூட நடந்து ஏறியது என்பது உண்மை. வாகனத்தின் இருக்கைகள் சில அகற்றப்பட்டு ஒலிப்பதிவு கணினிகள் ஒலி வாங்கிகள் என்பனவற்றோடு சிறிய ஒலிபரப்பு கூடமாக அந்த வாகனம் மாற்றப்பட்டது. இறுதியில் இடைவிடாது மக்களுக்கான கருத்துக்களையும் விடுதலை புலிகளின் தாக்குதல்களையும் ஸ்ரீலங்கா படையினரின் தாக்குதல்களில் உயிரிழந்த உறவுகளின் விவரங்களையும் மக்களுக்கும் பன்னாடுகளுக்கும் உடனுக்குடன் தெரிவித்துக் கொண்டிருந்த புலிகளின் குரல் வானொலி இறுதியில் வலைநிர்மட பகுதியிலும் பின்னர் முள்ளிவாய்க்காலில் 3 மேற்பட்ட இடத்திலும் இடம்பெயர்ந்து கொண்டு தனது சேவையினை வழங்கியது. 2009 மே 15 தொடர்ந்தும் ஒலிபரப்பினை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. ஒலி வாங்கியினூடாக இராணுவ துப்பாக்கி வேட்டொலிகள் வானொலிகளில் கேட்க தொடங்குகின்றன. அந்த துப்பாக்கி சின்னங்கள் ஒலிபரப்பு சாதனங்களை சல்லடையிடத் தொடங்குகின்றன. தொடர்ந்தும் பணி செய்ய முடியாத நெருக்கடி வானொலி சாதனங்கள் ஆவணங்கள் அனைத்தும் தீமூட்டி அழிக்கப்படுகிறது. அத்தோடு புலிகளின் குரல் என்ற ஒரு சாம்ராஜ்யம் முற்றுப்பெறுகிறது. புலிகளின் குரலை வழிநடத்திய நா தமிழன்பன் 80களின் பிற்பகுதியில் தன்னை போராட்டத்தோடு இணைத்துக் கொண்டவர். ஜவான் என்ற பெயரில் நன்கு அறியப்பட்ட தமிழன்பன் ஊடகத்துறையில் பல்துறை ஆற்றல் கொண்டவர். மூத்த தளபதி கர்னல் கிட்டண்ணா அவர்களின் புடம்போடலிலேயே வளர்ந்தவர். அதனால் ஒலி சாதனங்களை கையாள்வதிலும் பத்திரிகை துறையின் சகல நுணுக்கங்கள் வானொலியின் ஒலிபரப்பு தொழில்நுட்பம் முதல் கவிதையின் சந்தம் வரை அவர் கைதேர்ந்தவராக இருந்தார். யாழ்ப்பாணம் கோட்டை பகுதியிலே ஸ்ரீலங்கா படையினரோடு இடம்பெற்ற அந்த தாக்குதலில் தனது ஒரு காலை இழந்தார் தமிழன்பன். இருந்தும் அவரது செயற்பாடு பல துறைகளில் வளர்ந்தது. அவரால் உருவாக்கப்பட்ட அவரால் புடம்போடப்பட்ட பல ஊடகங்கள் இன்னும் வெவ்வேறு பகுதிகளில் இருக்கிறார்கள். புலிகளின் குரலின் அயராத வளர்ச்சிக்கு அவரது உழைப்பே என்பது உண்மை. தேசிய தலைவரின் எண்ண கருத்துக்கு செயல் வடிவம் கொடுக்க அவர் புலிகளின் குரலின் வளர்ச்சிக்காக உழைத்தார் என்பது உண்மை. வானொலியின் இறுதிக்கணம் வரையில் அதற்காக உழைத்த அவரும் புலிகளின் குரலுக்காக இறுதி வரை பணியாற்றிய தீ தவவாரல் என்னும் இறைவனும் இறுதி நாட்களில் காணாமல் போனார்கள். அவர்கள் பற்றிய தேடல் இன்னமும் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்றன. இந்த புலிகளின் குரல் என்றும் அவர்களை நினைந்து கொண்டே இருக்கின்றது. மே 16, 2009 இறுதி வரை எம்மோடு உறவாடிய புலிகளின் குரல் என்று 25 கடந்து நிற்கின்றது. இணையதளத்திலே தனது வெற்றி பயணத்தை 10 கடந்து ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த புலிகளின் குரலின் வளர்ச்சிக்காக உறுதுணையாக நின்ற பொறுப்பாளர் போராளிகள் பணியாளர்கள் அனைவருக்கும் இந்த வேளையில் நாங்கள் தலை சாய்த்து கொள்ள வேண்டும் என்றும் புலிகளின் குரல் அவர்களின் கனவுகளை நினைவாக்க ஓங்கி ஒலிக்கும் என்பது உண்மை.